ஓம் சாந்தி. 30/6/2026 காலை முரளி, பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த நேரம் நீங்கள் தந்தையிடம் அர்ப்பணமானால் 21 பிறவிகளுக்கு நீங்கள் எப்பொழுதும் சுகமாக இருப்பீர்கள். கேள்வி: ஞானி குழந்தைகள் தங்கள் மனநிலையை சரியாக வைத்துக் கொள்ள எந்த பழக்கத்தை உறுதியாக்க வேண்டும்? பதில்: அதிகாலை எழும் பழக்கத்தை உறுதியாக்க வேண்டும். அதிகாலை எழுந்து தந்தையின் நினைவில் அமர வேண்டும். இது மிகவும் நல்ல தாரணையாகும். எந்த குழந்தைகள் சீக்கிரம் உறங்கி சீக்கிரம் எழுவாரோ அவரது மனநிலை முழு நாளும் நன்றாக இருக்கும். ஞானிகளின் உறக்கம் அஞ்ஞானிகளின் உறக்கத்தை காட்டிலும் பாதியாக இருத்தல் வேண்டும். 10 மணிக்கு தூங்கிவிடுங்கள், 2 மணிக்கு எழுந்து அமருங்கள். பாடல்: எனக்கு உதவி செய்பவருக்கு. ஓம் சாந்தி. குழந்தைகள் அனைவரும் நேரில் அமர்ந்திருக்கும் போது தாம் ஜீவாத்மாக்கள் என்பது தெரியும். இங்கே ஜீவாத்மாக்களே இருப்பார்கள். ஆத்மாவிற்கு உடல் இல்லாத போது நிர்வாண நிலையில் இருக்கும். அதை அஷரீரி என்றும் சொல்கிறார்கள். நீங்களோ சரீரத்துடன் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆத்மா மற்றும் பரமாத்மா உடலில் வராத வரை பேச முடியாது. இப்பொழுது தந்தைக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறோம் என்பது ஜீவாத்மாக்களாகிய உங்களுக்கு தெரியும். 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் மிகச் சரியாக இப்படியே வந்திருந்தீர்கள். குழந்தைகள், நிச்சயம் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுவீர்கள். நாம் நமது பரம்பிதா பரமாத்மா எல்லையற்ற தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். ஏன் அமர்ந்திருக்கிறீர்கள்? தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெற வேண்டும். கல்விக்கூடத்தில் ஆசிரியர் மூலமாக பொறியியலை சட்டத்தை கற்கிறோம் என்பதை புரிந்திருக்கிறார்கள். இப்படி குறிக்கோள் இருக்கிறது. பரம்பிதா பரமாத்மா பிரம்மாவின் உடலில் அமர்ந்து நமக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பகவான் வாக்கு பகவான் என நிராகாரரைத்தான் சொல்கிறார்கள் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டது. ஜீவாத்மாக்கள் நிச்சயம் மறுபிறவி எடுக்கின்றன. மனிதர்கள் மறுபிறவி எடுக்கிறார்களா என எந்த சன்னியாசியிடமாவது கேளுங்கள். அப்போது எடுப்பதில்லை என்று சொல்ல மாட்டார்கள். இல்லையென்றால் 84 லட்சம் பிறவிகள் என்று எப்படி சொல்கிறார்கள்? நீங்கள் மறுபிறவியை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேளுங்கள். ஆத்மா சம்ஸ்காரத்தின் அடிப்படையில் ஒரு உடலை விடுத்து மற்றொரு உடலை பெறுவது சரிதான். இப்படி சில மனிதர்கள் 84 பிறவிகள் எடுக்கிறார்கள். 84 லட்சம் பிறவிகளின் விஷயமே இல்லை. முதல் பிறவி நிச்சயம் மிக நன்றாக சத்தோபிரதானமாக இருக்கும். கடைசி பிறவி சீச்சி, அதாவது தமோ பிரதானமாக இருக்கும். 16 கலைகளிலிருந்து பிறகு 14 கலைகள், 12 கலைகள் என கலைகள் குறைந்து கொண்டே செல்கின்றன. மறுபிறவி நிச்சயம் எடுப்பார்கள். பரம்பிதா பரமாத்மா பிறவி எடுக்கிறாரா அல்லது பிறவி அற்றவரா என கேட்க வேண்டும். இந்த பாயிண்ட் மிகவும் சூட்சுமமாக இருப்பதை பாருங்கள். ஒருவேளை பிறப்பு இறப்பு அற்றவர் என்றால் சிவஜெயந்தியை நிரூபிக்கப்படுவதில்லை. சிவஜெயந்தி கொண்டாடப்படுகிறது என்று சொல்வார்கள். சிவஜெயந்தி இருக்கிறது, எனினும் பிறப்போடு இறப்பும் இருக்கிறது என்று சொல்கிறார்களே, அது கிடையாது. ஒருவேளை இறந்தால் மறுபிறவி எடுக்க வேண்டும். தந்தை ஒருபோதும் பிறவி எடுப்பதில்லை. அவர் இந்த உடலில் ஒருமுறை மட்டும் வருகிறார், அவ்வளவுதான். பிறகு மறுபிறவியில் வருவதில்லை. பரமபிதா பரமாத்மா பிறப்பு அற்றவர். அவர் ஒருபோதும் சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் ஆகுவதில்லை. ஆத்மாக்கள் அனைவரும் பிறப்பு இறப்பில் வந்து வந்து பதித்தமாகின்றனர். பிறகு அவற்றை தூய்மையாக்க தந்தை வருகிறார். இதிலிருந்து ஆத்மாவே பதித்தமாகிறது என்பது நிரூபணமாகிறது. ஆத்மா வீட்டிலிருந்து தூய்மையாக வருகிறது. பிறகு மாயா தூய்மை இழக்க வைக்கிறது. தந்தை ஒருபோதும் தூய்மையற்றவராக மாற்ற மாட்டார். தந்தை ஒருபோதும் குழந்தைகளுக்கு கீழான அறிவுரைகளை வழங்க முடியாது. இந்த நேர மனிதர்கள் கீழான வழிகளையே சொல்கிறார்கள். பதித்தமாகாதீர்கள், அதாவது விகாரத்திற்கு போகாதீர்கள் என இப்பொழுது பதித்த பாவனர் தந்தை சொல்கிறார். ராவண வழியால் துக்கதாமமாக மாறியது. முதலில் சுகதாமமாக இருந்தது. அதற்காக தந்தையே துக்கத்தையும் சுகத்தையும் கொடுக்கிறார் என்பது இல்லை. தந்தை ஒருபோதும் குழந்தைகளுக்கு துன்பத்திற்கான வழியை சொல்ல முடியாது. மாயாவே துன்பத்தை கொடுக்கிறது. அந்த மாயையை வெற்றியை அடைந்தால் நீங்கள் உலகை வெற்றி பெற்றவராவீர்கள். மனிதர்கள் மாயாவின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் பணத்தை மாயா என்று சொல்கிறார்கள். இவரிடம் மாயாவின் போதை அதிகம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் தானே. ஆனால் மாயாவின் போதை இருப்பதில்லை. அங்கே ராவணனின் பூதத்தை செய்து எரிப்பதில்லை. கொடும்பாவி விரோதிக்குத்தான் செய்யப்படுகிறது. அரைக்கல்பத்திலிருந்து ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. தேக அகங்காரம் வரும்போது மற்ற விகாரங்கள் வருகின்றன. தேவர்கள் பாவத்தின் பாதையில் செல்வதாக, அதாவது விகாரத்திற்கு போவதாக சாஸ்திரங்களில் எழுதப்பட்டு இருக்கிறது. மாயாவிற்கு வசமாவதால் பரவசமாகிறார்கள். பிறர் வழியில் சென்று கொண்டே இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கிறீர்கள். பிறர் வழி என்றால் மாயாவின் வழி, ஸ்ரீ என்றால் தந்தையின் உயர்ந்த வழி, அந்த ராவண வழி, பிறர் வழி. எனவே அசுர சம்பிரதாயத்தார் அனைவரும் ராவணனின் சங்கிலியில் கட்டப்பட்டு துன்பத்தில் இருக்கிறார்கள் என்று தந்தை சொல்கிறார். மனிதர்கள் சத்தியவத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான ஆண்டுகள் என நினைக்கிறார்கள். எப்படி 5000 வருடங்கள் என்பதன் கணக்கை நீங்கள் சொல்கிறீர்கள். கிறிஸ்து வந்து 2000 ஆண்டுகள் ஆகின்றன. புத்தர் வந்து 2250 வருடங்கள் ஆகின்றன. இஸ்லாமியர் வந்து 2500 வருடங்கள் ஆகின்றன. எல்லாம் சேர்த்து அரைக்கல்பம் ஆகியிருக்கிறது. அதற்கு முன்பாக தேவர்களின் ராஜ்யம் இருந்தது. பிறகு தேவர்களுக்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று எப்படி சொல்ல முடியும்? இவ்வளவு மனிதர்களே இருக்கிறார்கள். இல்லை என்றால் அதிக மனிதர்கள் இருக்க வேண்டும். ஆனால் அவ்வளவு இல்லை. 5000 வருடங்களிலேயே மனிதர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். கிறிஸ்துவிற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் பாரதத்தில் ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம் இருந்தது. இப்போது 5000 ஆண்டுகள் முடிவடைகின்றன. நாடகம் முழுமை பெறுகிறது. இந்த விஷயங்களை யாரும் அறியவில்லை. நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. இது கீதையின் காலம் என்பதை தந்தையே புரிய வைக்கிறார். தந்தை வந்து சகஜ ராஜயோகத்தை கற்பித்திருந்தார். இது மிக எளிய விஷயம் என தந்தை முதியவர்களுக்கு புரிய வைக்கிறார். தந்தை மற்றும் ஆசியை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். குழந்தை பிறந்தால் வாரிசு பிறந்தது. நாம் தந்தையின் வாரிசு என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சந்திக்க வந்திருக்கிறீர்கள். இவை பெரிய மறைமுக விஷயங்கள். முன்பு எப்போதாவது சந்தித்திருக்கிறீர்களா என்று பாபா கேட்கிறார். ஆமாம் பாபா என்று சொல்கிறார்கள். நாங்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் உங்களை சந்தித்தோம். நீங்கள் இந்த உடல் மூலமாக கல்வியை கற்பிக்க வந்திருக்கிறீர்கள் என ஆத்மா இந்த வாய் மூலமாக சொல்கிறது. நாம் தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆசியை பெற அமர்ந்திருக்கிறோம் என்பதை மிக உறுதியான குழந்தைகள் புரிந்திருக்கிறார்கள். நாம் பிரம்மா மூலமாக எல்லையற்ற தந்தையுடையவராக மாறியிருக்கிறோம். என்னை தெரியுமா? நான் உங்கள் தந்தை என்று தந்தை சொல்கிறார். ஆமாம் பாபா, ஆத்மாக்கள் எங்களுக்கு பரமபிதா பரமாத்மா நீங்கள் தந்தையாக இருக்கிறீர்கள் என நீங்கள் சொல்கிறீர்கள். நான் உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பியிருந்தேன், ஆஸ்தி கொடுத்திருந்திருந்தேன், அதை மாயை பறித்துக் கொண்டது. பிறகு இப்பொழுது நான் கொடுக்கிறேன் என்று தந்தையும் சொல்கிறார். மாயா ஆஸ்தியை அபகரிக்கிறது, தந்தை கொடுக்கிறார். இந்த விளையாட்டு நிறைய முறை நடந்துவிட்டது, இனியும் நடந்து கொண்டே இருக்கும். இதற்கு முடிவு கிடையாது. தந்தையுடையவராக மாறுகிறார்கள். பிறர் சிலர் சொந்த குழந்தையாக, சிலர் மாற்றாந்தாய் குழந்தையாக இருக்கிறார்கள். காயாகவும் பழமாகவும் இருக்கிறார்கள் தானே. உறுதியாக இருப்பவர்களையும் சில நேரம் மாயா முற்றிலும் வெற்றி பெறுகிறது. பாபா, நாங்கள் எதுவரை வாழ்கிறோமோ அதுவரை உங்களிடமிருந்து ஆஸ்தியை பெற்றுக்கொண்டே இருப்போம் என்று குழந்தைகள் சொல்கிறீர்கள். பாவ கர்மங்களின் சுமை தலையில் அதிகம் இருக்கிறது. அதனால் நீங்கள் எவ்வளவு நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு அந்த யோக நெருப்பில் நீங்கள் பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மா ஆகிவிடுவீர்கள். நெருப்பு பொருட்களை தூய்மையாக மாற்றுகிறது. உங்களுடையது யோக அக்னி. இது எல்லையற்ற யாகம். எல்லையற்ற முதலாளி எல்லையற்ற யாகத்தை படைத்திருக்கிறார். இத்தனை ஆண்டுகளாக எந்த யாகமும் நடப்பதில்லை. 7-8 நாட்களுக்கு அல்லது 1 மாதத்திற்கு யாகம் வளர்ப்பார்கள். உங்கள் இந்த யாகம் எத்தனை ஆண்டுகளாக நடந்து கொண்டே இருக்கிறது? தந்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். மறந்து விடாதீர்கள். என்னை மட்டும் நினைவு செய்தால் உங்கள் பிறவி பிறவி பாவ செயல்களின் சுமை குறைந்து கொண்டே போகும் என்று சொல்கிறார். உங்கள் தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்பது பகவானின் வாக்கு. நிச்சயம் வந்திருக்கிறார், அதனால் தானே சொல்கிறார். இப்பொழுது நீங்கள் திரும்பிச் செல்ல வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். உங்கள் ஆத்மா இந்த நேரம் மிகவும் அழுக்காக இருக்கிறது. யோகத்தால் நாம் தூய்மையாகிக் கொண்டே செல்வோம் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும். எப்போது நீங்கள் வருவீர்களோ அப்பொழுது மற்ற சகவாசத்தை நீக்கி உங்களோடு சேர்வோம், உங்களிடம் அர்ப்பணமாவோம் என்பது உங்கள் உறுதிமொழி. மனைவி கணவன் மீதும் கணவன் மனைவி மீதும் அர்ப்பணமாகிறார்கள். இங்கே தந்தையிடம் அர்ப்பணமாக வேண்டும். திருமணத்தில் ஒருவர் பிறரிடம் அர்ப்பணமாகிறார்கள். இப்பொழுது நீங்கள் எந்த மனிதரிடமும் அர்ப்பணமாக கூடாது என்று தந்தை சொல்கிறார். உங்களிடம் அர்ப்பணமாவேன் என்பது உங்கள் வாக்குறுதி. நீங்கள் என்னிடம் அர்ப்பணமானால் 21 பிறவிகளுக்கு சதா சுகமானவர்களாக மாற்றுவேன். எவ்வளவு பெரிய ஆஸ்தி! ஸ்ரீமத் மூலமாக நீங்கள் உயர்ந்தவராகிறீர்கள். இதை மறக்காதீர்கள். லக்ஷ்மி நாராயணனின் சித்திரத்தையும் வீட்டில் வையுங்கள். நாம் தந்தையிடமிருந்து இந்த ஆஸ்தியை பெறுகிறோம். தந்தை பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறார். இருந்தும் மாயா கழுகும் குறைந்தது கிடையாது. எல்லோருடைய விஷயமும் இல்லை. இருந்தாலும் வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள். நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறோம் என்பதை ஒருவர் முற்றிலும் மறக்கிறார். இங்கே அமர்ந்திருக்கும் போது போதை ஏறுகிறது. இங்கிருந்து வெளியே சென்றவுடன் மறந்து விடுகிறீர்கள். பிறகு காலையில் புத்துணர்வு பெறுகிறீர்கள். பிறகு நாள் முழுவதும் மறந்து விடுகிறீர்கள். 4-5 ஆண்டுகளாக இருந்து நல்ல சேவை செய்தவர்களும் இன்று இல்லாததை பாருங்கள். ஏதோ தவறு செய்ததால் மாயா ஜோராக அறைவிட்டது. அதனால் சென்று விட்டார்கள். உயர்ந்தால் அன்பின் ரசத்தை பருகலாம், விழுந்தால் சுக்குநூறாக சிதைவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். எப்படி சுக்குநூறாக சிதைகிறார்கள் என்பதை பார்க்கிறீர்கள். வைகுண்டத்திற்கு நிச்சயம் போவார்கள். என்றாலும் பதவி வரிசை கிரமமாக இருக்கிறது. அங்கே எல்லோரும் சுகமாக இருப்பார்கள். இருந்தாலும் பதவிகள் இருக்கின்றனதானே. பள்ளியில் நல்ல பதவி பெறுவதற்கே முயற்சி செய்கிறார்கள். அதற்காக எது தலையெழுத்தில் இருக்கிறதோ அது பிரஜையாக இருந்தாலும் சரி என்பது கூடாது. இப்படி இருப்பது தமோ பிரதான முயற்சி என்று சொல்லப்படுகிறது. யார் தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியை பெறுவேன் என்று சத்தியம் செய்வாரோ அவரையே சத்தோபிரதானம் என்று சொல்வார்கள். அது குதிரை பந்தயம். எல்லோரும் நம்பர் 1 வரமாட்டார்கள். இது மனித பந்தயம். நாம் சீக்கிரம் சிவபாபாவின் கழுத்து மாலையில் கோர்க்கப்பட வேண்டும் என நீங்கள் விரும்பினால் அவரை நினைவு செய்ய வேண்டும். நினைவே அனைத்திற்கும் ஆதாரம். மாயா அப்படி தடைகளை போடுகிறது. அதனால் முழுமையாக பந்தயத்திலிருந்து வெளியேற்றுகிறது. உங்களுடையது மனித பந்தயம். நாங்கள் அதிக துன்பத்தில் இருக்கிறோம் என்று ஆத்மாக்கள் சொல்கின்றன. உடலை எடுத்து எடுத்து அதிகமாக நொந்துவிட்டோம். இப்பொழுது தந்தையிடம் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். பாபா உத்தி சொல்லிக் கொடுக்கிறார். பாபா, நாங்கள் உங்கள் நினைவிலேயே இருப்போம் என்று சொல்கிறீர்கள். எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியுமோ அவ்வளவு நல்லது. அரசாங்க பணிக்கும் 8 மணி நேரம் கொடுக்கிறீர்கள். அப்படி நினைவிலும் 8 மணி நேரம் இருங்கள். உலகை சொர்க்கமாக மாற்றுவது எவ்வளவு பெரிய சேவை. தந்தையையும் சுகதாமத்தையும் நினைவு செய்யுங்கள், போதும். இந்த சேவையை 8 மணி நேரம் செய்தால் நீங்கள் முழு ஆஸ்தியை பெறுவீர்கள். இப்படி இப்படி நினைவு செய்து செய்து உங்கள் பாவ கர்மங்கள் அழியும். 8 மணி நேரம் இந்த சேவைக்கு கொடுங்கள். மற்ற 16 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீர்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்கள் அடிக்கடி நினைவு செய்யுங்கள். எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து நினைவு செய்ய முடியும். எல்லாவற்றையும் விட நல்ல நேரம் உங்களுக்கு காலையில் கிடைக்கிறது. சீக்கிரம் உறங்கி சீக்கிரம் விழிக்க வேண்டும். அவரே பெரிய குணவான் என சிந்தியில் பழமொழி இருக்கிறது. இந்த பெருமையும் இந்த நேரத்திற்கே இருக்கிறது. இரவில் சீக்கிரம் உறங்கி விடுங்கள், பிறகு அதிகாலையில் எழுங்கள் என்று தந்தை சொல்கிறார். அஞ்ஞானி மனிதர்கள் 8 மணி நேரம் உறங்குகிறார்கள். உங்கள் உறக்கம் அதில் பாதியாக இருக்க வேண்டும். 4-5 மணி நேரம் உறக்கம் போதுமானது. நீங்கள் கர்மயோகிகள் தானே. இரவில் 10 மணிக்கு உறங்கச் செல்லுங்கள். 2 மணிக்கு எழுந்து விடுங்கள். சிவபாபாவை நினைவு செய்தால் உங்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கும். உங்களுக்கு ஹெல்த் வெல்த் 2 கிடைக்கின்றன. நல்லது, இரண்டு மணிக்கு எழ முடியவில்லையா, மூன்று மணிக்கு எழுந்திருங்கள், நான்கு மணிக்கு எழுங்கள், அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேரம், அமைதி இருக்கிறது, அனைவரும் அசரீரியாக இருக்கிறார்கள், அந்த நேரம் நிசப்தம் அதிகமாக இருக்கும், அவரது வேளை நினைவு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். பாபா அதிகமாக இரவில் விழித்திருக்கிறார். சூட்சும சேவையில் களைப்பு ஏற்படுவதில்லை, வருமானத்தால் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. குழந்தைகள், நீங்கள் அதிகாலை எழுந்து உங்கள் அழியாத வருமானத்தை சம்பாதித்துக் கொண்டே இருங்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, 21 பிறவிகள் சதா சுகம் பெற ஒரு தந்தையிடம் முழுமையாக அர்ப்பணமாக வேண்டும். ஸ்ரீமத் மூலமாக உயர்ந்தவர் ஆக வேண்டும். தன் வழியையும் பிறர் வழியையும் தியாகம் செய்ய வேண்டும். எந்த அவமரியாதையையும் செய்யக்கூடாது. இரண்டாவது, அதிகாலை எழுந்து நினைவில் அமர்ந்து வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். உலகை சொர்க்கமாக்கும் சேவையை குறைந்தது 8 மணி நேரம் நிச்சயம் செய்ய வேண்டும். வரதானம். நேரம் மற்றும் எண்ணத்தோடு தனது அனைத்து பொக்கிஷங்களையும் வில் செய்யும் மோகத்தை வென்றவராகுக. பிள்ளைகளுக்கு எப்படி எல்லாவற்றையும் வில் செய்கிறார்களோ அவ்வாறு நீங்களும் தந்தையை உங்கள் வாரிசாக்கி அனைத்தையும் வில் செய்யுங்கள். அப்பொழுது வில் பவர் வரும். அந்த வில் பவர் மூலமாக மோகம் தானாகவே அழியும். எப்படி சாக்கார தந்தை முழுமையாக தன்னை வில் செய்தாரோ, அப்படி உங்களிடம் என்ன நினைவு இருக்கிறதோ, நேரம் மற்றும் எண்ணங்களின் பொக்கிஷம் இருக்கிறதோ, அதை வில் செய்யுங்கள். அதாவது ஸ்ரீமத் படி சேவையில் பயன்படுத்துங்கள். அப்பொழுது மோகத்தை, அதாவது பற்றை வென்று பந்தன் முக்தராவீர்கள். ஸ்லோகன்: ஒருவர் பிறருக்கு அன்பானவராவதற்கு சரளம் மற்றும் சகிப்புத்தன்மையின் குணத்தை தாரணை செய்யுங்கள். அவ்யக்த செய்கை: சதா மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் இயல்பை சரளமாக்குங்கள், சகித்துக் கொள்ளுங்கள். சதா மகிழ்ச்சியாக இருங்கள். மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தை கொடுங்கள். மகிழ்ச்சியின் அலையை அனைவருக்கும் பரப்புங்கள் என்பது பாப்தாதாவின் வரதானம். உங்கள் முகத்தில் சதா மகிழ்ச்சியின் புன்னகை பிரகாசிக்கட்டும். அப்படி மலர்ந்த முகத்தோடு இருங்கள். அதற்காக சொல்லில் இனிமையும் திருப்தியும் சரளத்தின் புதுமையும் அவசியம் இருக்க வேண்டும். பிராமண ஆத்மாக்களின் சொல் சாதாரண சொல்லாக இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரிடமும் அப்படி புதுமை இருக்க வேண்டும். அதனால் ஒவ்வொருவரும் அதிலிருந்து பிராப்தியின் அனுபவம் செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.